சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 16, 2023. தலைப்ப வாழ்க்கை கோல்டன் முறை நீதிமொழிகள் நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. பொறுப்பு ரீதியான வாசிப்பு சங்கீதம் இன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பாடம் பிரசங்கம் பைபிளிலிருந்து நீதிமொழிகள். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ரூத் யாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவிலுள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய இரண்டு குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவிலுள்ள பெத்லெகேம் ஊராகிய எப்பிராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய இரண்டு குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒருபாள், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். நகோமி தன் இரண்டு மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. ஒருபாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பிப்போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வாட்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். ரூத் நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமிலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாயிருந்தது. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடே இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதித்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடே கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாத படிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்களண்டைக்கு போய் வேலைக்காரர் முண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். அதற்கு போவாஸ் பிரதித்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காகச் செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்மதேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அப்போஸ்தலருடைய நடபடிகள். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொட்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தப்பித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய்ச் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வரவேண்டும் என்று சொல்லும்படி இரண்டு மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய்ச் சேர்ந்தபொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொட்காள் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரி என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்கள் முன் நிறுத்தினான். சங்கீதம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். வாழ்க்கை என்பது ஆவி மற்றும் எல்லா இரத்தத்தையும் விட ஒரு நல்ல நோக்கத்திலும் செயலிலும் அதிக உயிர் மற்றும் அழியாத தன்மை உள்ளது. இது எப்போதும் மரண நரம்புகள் வழியாக பாய்ந்து வாழ்க்கையின் உடல் உணர்வை உருவகப்படுத்தியது. கடவுள் மனிதனை அழியாதவராகவும் ஆவிக்கு மட்டுமே ஏற்றவராகவும் படைத்தார். நல்ல செயல்கள் அழியாதவை. துக்கத்திற்கு பதிலாக மகிழ்ச்சியையும், துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தையும், மரணத்திற்கு பதிலாக வாழ்க்கையையும் தருகின்றன. சட்டத்தின் நிறைவேற்றம் என்ற அன்பின் பயிற்சியில் வலியின் படுக்கைக்கு அருகில் பார்ப்பது, மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அது அவர்களுக்கு செய்வது. இது சட்டத்தை மீறுவது அல்ல. கோரிக்கை இல்லாமல் மனிதனா அல்லது தெய்வீகமானது நீதியாக செயல்படும் ஒரு மனிதனை தண்டிக்கவே அதை வழங்குகிறது. கிறிஸ்துவின் பெயரில் ஒரு கோப்பை குளிர்ந்த நீர் கொடுப்பது ஒரு கிறிஸ்தவ சேவை. ஒரு நல்ல செயலுக்காக தனது உயிரை கொடுத்தால் மரண மனிதன் அதை மீண்டும் கண்டுபிடிக்க வேண்டும். இத்தகைய செயல்கள் அவற்றின் சொந்த நியாயத்தை தாங்கி உன்னதமானவரின் பாதுகாப்பில் உள்ளன. கடவுள் நல்லவராகவும் உண்மையான ஒரே உயிராகவும் இருக்கும் போது அவர்கள் நன்மை இல்லாமல் வாழ முடியும் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். விளைவு என்ன? காப்பாற்றும் மற்றும் குணப்படுத்தும் தெய்வீக கொள்கையை பற்றி கொஞ்சம் புரிந்து கொள்வதால் மனிதர்கள் நம்பிக்கையில் மட்டுமே பாவம், நோய் மற்றும் மரணத்திலிருந்து விடுபடுகிறார்கள். இந்த பிழைகள் உண்மையில் அழிக்கப்படுவதில்லை. எனவே இங்கே அல்லது இனிமேல் கடவுளை பற்றிய மனித மாயைகளை அழித்து அவருடைய எல்லாவற்றின் மகத்தான உண்மைகளை வெளிப்படுத்தும் அறிவியலில் கடவுளை பற்றிய உண்மையான புரிதலை பெறும் வரை மனிதர்களிடம் ஒட்டிக்கொள்ள வேண்டும். அழியாத மனத்தால் ஆளப்படும் மனிதன் எப்பொழுதும் அழகாகவும் பிரமாண்டமாகவும் இருக்கிறான். ஒவ்வொரு அடுத்த ஆண்டும் ஞானம், அழகு மற்றும் புனிதத்தை வெளிப்படுத்துகிறது. வாழ்க்கை நித்தியமானது. நாம் இதை கண்டுபிடித்து அதன் ஆர்ப்பாட்டத்தை தொடங்க வேண்டும். வாழ்வும் நன்மையும் அழியாதவை. வயது மற்றும் பிளைட்டை காட்டிலும் இருத்தல் பற்றிய நமது பார்வைகளை அழகு, புத்துணர்ச்சி மற்றும் தொடர்ச்சியாக வடிவமைப்போம். அழியாத தன்மை வயது அல்லது சிதைவிலிருந்து விலக்கு. அதன் சொந்த மகிமை உள்ளது. ஆன்மாவின் பிரகாசம். அழியாத ஆண்களும் பெண்களும் ஆன்மீக உணர்வின் மாதிரிகள். அவை சரியான மனத்தால் வரையப்பட்டவை மற்றும் அனைத்து பொருள் உணர்வையும் மீறிய அன்பின் உயர்ந்த கருத்துக்களை பிரதிபலிக்கின்றன. அழகும் அருளும் பொருளிலிருந்து சுயாதீனமானவை. மனிதனால் உணரப்படுவதற்கு முன்பே இருப்பது அதன் குணங்களை கொண்டுள்ளது. அழகு என்பது வாழ்க்கையின் ஒரு விஷயம். இது நித்திய மனதில் நிரந்தரமாக வாழ்கிறது மற்றும் அவரது நல்ல குணத்தை வெளிப்பாடு, வடிவம், அவுட்லைன் மற்றும் வண்ணத்தில் பிரதிபலிக்கிறது. எண்ணற்ற வண்ணங்களால் இதழ்களை வர்ணிப்பதும், சூடான சூரிய கதிர்களை பார்ப்பதும், மேகத்தை அழகின் வில்லுடன் வளைப்பதும், இரவை விண்மீன்கள் நிறைந்த ரத்தினங்களால் பிரகாசிப்பதும், பூமியை அழகுடன் மூடுவதும் காதல். நபரின் அலங்காரங்கள் வயது மற்றும் சிதைவு ஆகியவற்றில் பிரகாசிக்கும் மற்றும் நித்தியத்தின் வசீகரத்திற்கு மோசமான மாற்றாகும். காதல் ஒருபோதும் அன்பின் பார்வையை இழக்காது. அதன் ஒளிவட்டம் அதன் பொருளின் மீது தங்கியுள்ளது. ஒரு நண்பர் எப்பொழுதும் அழகாக இருப்பதை விட குறைவாகவே தோன்ற முடியும் என்று ஒருவர் ஆச்சரியப்படுகிறார். முதிர்ந்த வயது மற்றும் பெரிய பாடங்களை கொண்ட ஆண்களும் பெண்களும் இருளில் அல்லது இருளில் மூழ்குவதற்கு பதிலாக ஆரோக்கியமாகவும் அழியாமையாகவும் பழுக்க வேண்டும். அழியாத மனம் உடலுக்கு மேலான புத்துணர்ச்சி மற்றும் நேர்மையுடன் உணவளிக்கிறது, சிந்தனையின் அழகான உருவங்களை வழங்குகிறது மற்றும் ஒவ்வொரு நாளும் அருகிலுள்ள கல்லறைக்கு கொண்டு வரும் உணர்வின் துயரங்களை அழிக்கிறது. சோதனைகள் மனிதர்களுக்கு ஒரு பொருள் ஊழியர் மீது சாய்ந்து கொள்ளக்கூடாது. உடைந்த நாணல் இதயத்தை துளைக்கும். மகிழ்ச்சி மற்றும் செழுமையின் சூரிய ஒளியில் இதை நாம் பாதி நினைவில் கொள்வதில்லை. துக்கம் நமஸ்காரம். மிகுந்த உபத்திரவத்தின் மூலம் நாம் ராஜ்யத்தில் நுழைகிறோம். சோதனைகள் கடவுளின் அக்கறையின் சான்றுகள். ஆன்மீக வளர்ச்சி என்பது பொருள் நம்பிக்கைகளின் மண்ணில் விதைக்கப்பட்ட விதைகளிலிருந்து முளைப்பதில்லை. ஆனால் இந்த சிதைவுகளின் போது பூமியின் கரை இல்லாத ஆவியின் உயர்ந்த மகிழ்ச்சிகளை அன்பு மீண்டும் பரப்புகிறது. அனுபவத்தின் ஒவ்வொரு நிலையும் தெய்வீக நன்மை மற்றும் அன்பின் புதிய பார்வைகளை வெளிப்படுத்துகிறது. நன்மையை நோக்கிய ஒவ்வொரு அடியும் சடப்பொருளிலிருந்து விலகுவதாகும். மேலும் அது கடவுளான ஆவியானவரை நோக்கிய ஒரு போக்காகும். பொருள் கோட்பாடுகள் எல்லையற்ற மற்றும் நித்திய நன்மையை நோக்கிய இந்த ஈர்ப்பை வரையறுக்கப்பட்ட தற்காலிகமான மற்றும் முரண்பாடானவற்றுக்கு எதிரான ஒரு எதிர் ஈர்ப்பால் ஓரளவு முடக்குகின்றன. சுயநலம் மனித இருப்பின் ஒளிக்கற்றையை பிழையின் பக்கம் நோக்கி செல்கிறது, உண்மையை நோக்கி அல்ல. மனதின் ஒருமைப்பாட்டை மறுப்பது நமது எடையை ஆவி கடவுள் நல்லது அல்ல ஆனால் பொருளின் அளவுகோலில் வீசுகிறது. சுயநலம், பொறாமை, பொறாமை மற்றும் வெறுப்பு ஆகியவற்றின் சுய காயங்களை எப்போது எப்படி ஆராய்வது என்பதை கிறிஸ்தவ அறிவியலின் உடற்கூறியல் கற்பிக்கிறது. இது பைத்தியக்கார லட்சியத்தை கட்டுப்படுத்த கற்றுக் கொடுக்கிறது. இது சுயநலமின்மை, பரோபகாரம், ஆன்மீக அன்பு ஆகியவற்றின் புனிதமான தாக்கங்களை வெளிப்படுத்துகிறது. பெரியவர்களுக்கான இணைப்புக்காக கடவுள் தன்னை பற்றிய குறைவான யோசனையை தருகிறார். அதற்கு பதிலாக உயர்ந்தவர் எப்போதும் தாழ்ந்ததை பாதுகாக்கிறார். ஆவியில் பணக்காரர்கள் ஒரே பெரிய சகோதரத்துவத்தில் ஏழைகளுக்கு உதவுகிறார்கள். அனைவருக்கும் ஒரே கொள்கை அல்லது தந்தை தன் சகோதரனுடைய தேவையை கண்டு பிறனுடைய நன்மைக்கு தன் சொந்தத்தை தேடுகிறவன் பாக்கியவான். அன்பு குறைந்த ஆன்மீக எண்ணம் அழியாமை மற்றும் நற்குணத்தை அளிக்கிறது. இது மொட்டு வழியாக மலரும் பிரகாசிப்பது போல எல்லாவற்றிலும் பிரகாசிக்கிறது. கடவுளின் பல்வேறு வெளிப்பாடுகள் அனைத்தும் ஆரோக்கியம், புனிதம், அழியாத தன்மை, எல்லையற்ற வாழ்க்கை, உண்மை மற்றும் அன்பு ஆகியவற்றை பிரதிபலிக்கின்றன. இருப்பதை புரிந்து கொள்ளும் போது வாழ்க்கை பொருள் அல்லது வரையறுக்கப்பட்டதாக இல்லை, ஆனால் எல்லையற்றதாக கடவுள் உலகளாவிய நன்மையாக அங்கீகரிக்கப்படும் வாழ்க்கை அல்லது மனம் எப்போதும் வரையறுக்கப்பட்ட வடிவத்தில் அல்லது தீமையில் நல்லது என்ற நம்பிக்கை அழிக்கப்படும். பாவமில்லாத மகிழ்ச்சி, வாழ்க்கையின் சரியான இணக்கம் மற்றும் அழியாத தன்மை, வரம்பற்ற தெய்வீக அழகு மற்றும் நன்மை ஆகியவற்றை கொண்ட ஒரு உடல் இன்பம் அல்லது வலி இல்லாமல் ஆன்மீகம் கொண்ட ஒரே உண்மையான அழிக்க முடியாத மனிதனை உருவாக்குகிறது. இந்த அறிவியலுக்கு வெளியே அனைத்தும் மாறக்கூடியவை. ஆனால் அழியாத மனிதன் அவனது இருப்பு பற்றிய தெய்வீக கொள்கையின்படி கடவுள் பாவம் செய்வதில்லை, துன்பப்படுவதில்லை, இறப்பதில்லை. கடவுளுடைய ராஜ்யம் பூமியில் வரும்போது நமது யாத்திரையின் நாட்கள் குறைவதற்கு பதிலாக பெருகும். தன்னலமற்ற தன்மை, நன்மை, கருணை, நீதி, ஆரோக்கியம், பரிசுத்தம், அன்பு, பரலோகராஜ்யம் நமக்குள் ஆட்சி செய்யட்டும். மேலும் பாவம், நோய் மற்றும் மரணம் இறுதியாக மறைந்து போகும் வரை குறையும். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.